SBS தமிழ்.
தமிழ் மொழியின் பெருமை என்பது சங்கம் வைத்து வளர்த்த பெருமையை கொண்ட மொழியாகும். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று முச்சங்கங்களை கண்டும் அதற்கு பிறகு நான்காம் தமிழ்ச்சங்கத்தை நடைமுறையில் உருவாக்கியும் வைத்து எத்தனையோ தமிழ் புலவர்கள் தங்களுடைய திறமைகளை கவிதையாக வடித்து வைத்திருக்கிறார்கள். மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத பெருமை தமிழ்மொழிக்கு இருக்கிறதென்று சொன்னால், வாழ்க்கை இலக்கியங்களையும் வாழ்க்கை அறங்களையும் கவிதைகளாக கொடுத்து வைத்திருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி. அழகியலையும் வனப்பையும் உடல் வனப்புகளையும் பற்றி மற்ற மொழி இலக்கியங்களெல்லாம் பேசி கொண்டிருந்த பொழுது, மனித வாழ்க்கைக்கு தேவையான அறங்களை சார்ந்தும் நெறிகளை சார்ந்தும் பல்வேறு நுண்மையான புலமையோடு பாடல்களை இயற்றி வைத்தது தமிழ்மொழியின் சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட பாடலில் பருவநிலைகளை பற்றி இன்றைக்கு நாம் வானொலியின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக எத்தனையோ செய்திகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் அனைத்தும் விஞ்ஞான யுகத்தின் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு கருவிகளை கொண்டு அளந்து பார்த்து வெப்பமானியாகவும் குளிர்மானியாகவும் பருவச்சூழலையும் பகுத்தாய்வு செய்து நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொன்மை தமிழன் தன் கவிதை உணர்வால் ஒரு பருவச்சூழலை மிக அழகாக குறிஞ்சிமலை சாரலில் வாழ்ந்த திரிகூடராசப்ப கவிராயர், சொக்கநாத புலவர் என்று சொல்லப்படுகிற அந்த புலவர் அற்புதமாக பருவநிலைகளை பாடுவதற்கு பல்லுப்பாட்டு வாயிலாக கவிதையை கொடுத்திருக்கிறார். பொதிகைமலை சாரலில் குறிஞ்சித்திணை எனப்படும் மலையும் மலை சார்ந்த வாழ்வும் கொண்டது குறிஞ்சித்திணை. வானமே கூரை, காலத்தை கணிக்கும் கருவிகள் இல்லாத காலம், எப்போது கோடை வரும், எப்போது மழை வரும், எப்போது புயலடிக்கும் என இன்றைய விஞ்ஞானம் கருவிகளை கட்டமைத்து கணித்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் மனிதன் விஞ்ஞானியாகவே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிப்புகளை உற்பத்தி செய்து கொண்டே இருந்தான். சமைத்து உண்ணப்பழகாத மனிதன் கனிகளையும் கிழங்குகளையும் காய்களையும் உண்டு வாழ்ந்தவன், ஆதி மனிதன். இவன் கண்டறிந்த விஞ்ஞான அறிவால் கற்களை ஆயுதமாக கொண்டாடி வேட்டையாடி பழகினான். தாவர உணவாளனாக இருந்தவன் விலங்கின உணவுகளை பச்சையாகவே சாப்பிட்டு வாழ்ந்தான். ஆதி மனிதனில் ஒரு விஞ்ஞானி நெருப்பை கண்டு கொண்டான். இந்த காட்டுத்தீயிலிருந்து வெந்து போன விலங்கினங்களை சுவை பார்த்தான். தானே நெருப்பை உண்டு பண்ணும் மரக்கட்டைகளால் கடைந்து தீயை உருவாக்க கண்டுகொண்டான். இதில் வேட்டை விலங்குகளையும் மீனையும் சுட்டு சாப்பிட்டு சுவையறிந்த விஞ்ஞானியானான். மீண்டும் அவன் தேடுதல் விஞ்ஞானம் வளர்ந்தது. கல்லிலிருந்து வில்லுக்கு விஞ்ஞானத்தை கண்டான். வில்லிலிருந்து வளர்ச்சி பரிணாமத்தில் உலோகத்தை கண்டுகொண்டான். வேல், வாள், கத்தி, ஈட்டி என தன் வாழ்க்கை பயணத்திற்கான ஆயுதங்களை கண்டறிந்தான். மரக்கலம் கட்டினான், சக்கரம் கண்டுபிடித்தான், இடம்பெயர்ந்தான். தன் விஞ்ஞான வளர்ச்சியில் உழவுத் தொழில் கண்டுபிடித்தான். விதைத்தான், பயிரிட்டான், தேவைகளுக்கு உற்பத்தியை பெருக்கினான், உறவுகளை வளர்த்தெடுத்தான். கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து உறவுகளை கண்டுகொண்டான். பின் கூட்டங்களோடு கூட்டம் சேர்ந்தபின் கூட்டங்களுக்குள் போரிட்டான். தனக்கென எல்கை வகுத்தான். ஓவியங்களை வரைந்தான். ஓவியத்தால் பேசினான். பின் ஓவியத்தை எழுத்தாக்கினான். எழுத்துக்கு ஒளி கொடுத்து உயிர் கொடுத்தான். அந்த ஒளியை மொழியாக்கினான். மொழியால் கல்வி உயர்ந்தது, நாகரீகம் கண்டான். ஆய்வுகளால் விஞ்ஞானியானான். வாழ்க்கை தேவைகளுக்கு கருவிகளை கண்டுபிடித்தான். இப்படி கருவி விஞ்ஞானமும் தொழில் புரட்சியும் மேற்கு நாட்டில் வருவதற்கு முன்பே தமிழன் நுண்ணறிவோடு வாழ்ந்தான். நுண்ணறிவை இலக்கியமாக்கினான். ஆமாம், பல்லர் வானத்தை பார், மலைக்கான கருக்கொண்டு கனத்த மேகத்தை பொழிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வானமும் பாடி ஆடுகிறதை பார்த்தாயா பல்லா என்று பாடக்கூடிய அளவிற்கு அவன் தன் மொழி வளத்தால் பருவகாலத்தை குறிப்பிட்டான். அப்படி வளர்த்து கொண்ட பல்லு இலக்கியத்தில்தான் ஒரு சுவையான பகுதி. பல்லனை பார்த்து பள்ளி பாடுகிறாள், ஆமாம் பல்லா வானத்தை பார், மழைக்கான கருக்கொண்டு கனத்த மேகமாக பொழிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வானமும் பாடி ஆடுகிறதை பார்த்தாயா பல்லா. நம் இருவருக்கும் கொண்டாட்டம்தான் பள்ளி. நமது கூட்டத்தினருக்கும் நல்ல காலம்தான். நமது உழவுக்கும் வேளாண் தொழிலுக்கும் நல்ல காலம்தான். வா பள்ளி, நாம் சேரி பல்லர்கள் பள்ளிகளோடு திருமாலின் மாம்பண்ணையில் கூடியாடி பாடுவோம், துள்ளி துள்ளி கொண்டாடுவோம் என மின்னல் வரும் நாட்டின் திசையறிந்து, மரக்கொம்பின் அசைவறிந்து, கேணித்தவளையின் குரலறிந்து, நண்டுவளையின் மண் உயரமறிந்து, வானத்தின் மேக ஓட்டமறிந்து, ஒரு பெரும் வானவியல் விஞ்ஞானியைப் போல இயற்கையின் போக்குகளை கண்டறிந்து,
தாழப்பறக்கும் தட்டானின் பறக்கும் தன்மையையும் ஈசல் புற்றிலிருந்து புறப்படும் காலமறிந்து பருவநிலையை இலக்கியம் பிடித்த விஞ்ஞானி தமிழன். அந்த தமிழன் பாடிய பாடல்தான் பருவநிலை அறிவிக்க பள்ளி இலக்கியம். திரிகூட ராசப்ப கவிராயர் சொக்கநாத புலவர் என்றும் சொல்லுவார்கள், ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி, மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, சேற்று நின்று சேற்றில் வளை ஏற்றடைக்குதே, மலை தேடியொரு கோடி வானம் பாடியாடுதே, போற்றி திரு மாளழகர்க்கு ஏற்ற மாம்பண்ணை சேரி பள்ளிப்பல்லர் ஆடிப்பாடி துள்ளிக்கொள்வோமே. இந்த அற்புதமான இந்த இலக்கிய பாடலில் நாளைக்கு ஆற்று வல்லம் வரப்போகிறது, அதற்கான குறி தோன்றிவிட்டது. மலையாள மின்னலும் ஈழ மின்னலும் சூழ மின்னிக் கொண்டிருக்கிறது. நேற்றுமின்றும் காற்று மரக்கொம்புகளை சுற்றி சுற்றி அடிக்கிறது. கேணியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீர்ப்படு சொரித்தவளை தன் கரகர கொக்குக்கு குரலால் கூவி அழைக்கிறது. சேற்றில் நண்டு தன் வலையை கோபுரத்தைப் போல் மண்ணை வைத்து உயர அடைத்து கொண்டிருக்கிறது. மலை தேடியொரு கோடிவானம் பாடி ஆடுகிறது என்று சொல்லி ஒரு பருவகால அறிவிப்பு விஞ்ஞானியைப் போல கருவிகளை கொண்டு அளந்த விஞ்ஞானத்தை தன் இலக்கியத்தால் உணர்த்தி மழைக்காலத்தையும் பருவகாலத்தையும் உணர்த்தியவன் தமிழன். இந்த பெருமை தமிழ் இலக்கியத்திற்கு உண்டு என்பதில் நாமும் பெருமையடைகிறோம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil